சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்ன அந்த தலைப்பு, பலரும் இஸ்லாத்திலே வாலிபம் என்றால் என்ன, வாலிபர்கள் யார், வாலிபர்கள் ஆற்றிய தொண்டு பங்களிப்புகள் எல்லாம் என்ன என்பதனை பேசியிருப்பார்கள், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்று நான் உங்களோடு கலந்துரையாட விளைகின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய உலக ஒழுங்கு, அதாவது குளோபலைசேஷன், இன்றைய உலகமயமாக்கல் எங்களது வாலிபர்களை, குறிப்பாக கட்டிளமை பருவத்தினரை எங்கு கொண்டு நிறுத்தியிருக்கின்றது? கட்டிளமை பருவத்தினரது இன்றைய அவர்களது செயற்பாடுகளுக்கு அல்லது நெறி புரள்விற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற அம்சங்களும் பின்னணியும் என்ன? இன்றைய எங்களது இளம் தலைமுறையினரை நெறிப்படுத்தி வழிப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி சிந்திப்பதே எனது உரையின் பிரதான நோக்கமாகும். இன்று வாலிபர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எல்லா வாலிபர்களையும், எல்லா பதின்ம வயதினர்களையும் நான் சொல்லவில்லை. விதிவிலக்காக நல்ல, மிகச்சிறந்த, நல்ல முன்மாதிரி உள்ள பல வாலிபர்கள் இருக்க, பலரும் இன்று சிதறி சின்னாபின்னமாகி இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இது ஒரு ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கின்றது. இன்று எங்களால் கண்டுகொள்ளப்படாமல் அல்லது எங்களால் வழிநடாத்தப்படாமல் தவறவிடப்படுகின்ற வாலிபர்களால் ஒரு சமூகம் அழிக்கப்படுகின்றது, எமது எதிர்காலம் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றது என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. எனவே சகோதரர்களே, ஆரோக்கியமுள்ள ஒரு எதிர்காலம் பற்றி நாம் சிந்திப்பதாக இருந்தால், ஆரோக்கியமான ஒரு சமூக உருவாக்கம் பற்றி சிந்திப்பதாக இருந்தால், எங்களது இன்றைய வாலிபர்கள் பற்றி, இன்றைய பதின்ம வயதினர்கள் பற்றி சிந்திப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அவர்களை தவிர்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் பேருண்மை. வாலிபம் என்பது, கட்டிளமை பருவம் என்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு மகத்தான பருவம். மனித ஆளுமை வளர்ச்சி கட்டங்களில் கட்டிளமை பருவம் போன்ற ஒரு உன்னதமான மகத்தான பருவத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாது. சகோதரர்களே, உச்சிவானில் ஒளிரும் சூரிய ஒளிக்கதிர்கள் போல உடல் பலமும் உளப்பலமும் நிறைந்த பருவம்தான் கட்டிளமை பருவம். குழந்தைத்தனத்தின் மிடுக்கும் வயோதிபத்தின் முதிர்ச்சியும், வயோதிப ஆரம்பம் கலந்திருக்கின்ற ஒன்றாக சங்கமிக்கின்ற ஒரு உன்னதமான பருவம்தான் கட்டிளமை பருவம். சகோதரர்களே, ஒரு சமூகத்தை தாங்கி பிடிக்கின்ற அரண்களாக திகழ்பவர்கள்தான் அந்த சமூகத்தின் வாலிபர்கள், அந்த சமூகத்தின் கட்டிளமை பருவத்தினர். அல்லாமா இக்பால், புரட்சி கவிஞர் அல்லாமா இக்பால் இப்படி ஒரு கவிதை சொல்லுகிறார். நெஞ்சுரம் கொண்ட வாலிபர்கள் உள்ள ஒரு சமூகத்தில் வாளேந்தி போராடும் கோழைகளுக்கு தேவை இருக்காது என்று சொல்லுகிறார். மிகவும் ஆழமான வரிகள். சகோதரர்களே, ஈமானிய பலமுள்ள நெஞ்சுரம் கொண்ட வாலிபர்கள் இருக்கின்ற ஒரு சமூகத்தில் வாளேந்தி போராடுவதற்கான அல்லது ஆயுதங்கள் கொண்டு போராடுவதற்கான ஒரு ஆயுதப்படை தேவைப்படாது. அவர்களது ஈமானிய பலமும் கட்டிளமை பருவமும் வாலிபத்தின் மிடுக்கும் அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கான மிகப்பெரும் பலமாகவும் அரணாகவும் அமைந்துவிடும் என்பதுதான் அவர் அவரது கவிதையின் கூற்று. இது உலக வரலாற்றிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு பேருண்மை. வரலாற்றை நாம் ஆரம்பத்திலிருந்து படித்துக் கொண்டு வந்தால், ஒன்றில் வாலிபர்கள் அந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற, அந்த சமூகத்தை எழுச்சி அடைய செய்கின்ற அந்த சமூகத்தின் அரணாக இருந்திருக்கிறார்கள், அல்லது ஒரு சமூகத்தின் அழிகருவியாக இருந்திருக்கிறார்கள். இரண்டில் ஒன்றுதான் சகோதரர்களே. அப்படி பலம் பொருந்திய ஒரு மகத்தான பருவம்தான் கட்டிளமை பருவம். அல்லாஹு தஆலா அதனை மிகப்பெரும் அருக்கொடையாகவே எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்பதனை அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பல இடங்களில் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றான். அல் குர்ஆன் பேசுகின்ற, அல் குர்ஆனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல் குர்ஆன் பேசுகின்ற வாலிபர்களாக இருக்கின்ற பொழுதே ஒரு சமூகத்தில் காணப்பட்ட, அல்லாவுக்கு மாற்றமான, அல்லாஹ் விரும்பாத அனாச்சாரங்களை எதிர்த்து போராடிய வாலிபர்களின் சரித்திரங்களை அல்லாஹ் மிகவும் அழகாக குறிப்பிட்டு சொல்லுகின்றான். அவர்கள் பார்த்து படிப்பினை பெறப்பட வேண்டியவர்கள், அவர்கள் மெச்சப்பட வேண்டியவர்கள், அவர்கள் அவர்களுக்கான ஒதுங்கு தளத்தை சுவர்க்கமாக ஆக்கிக் கொண்டவர்கள் என்ற பல்வேறு வகையான நன்மாராயங்களை அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். சூரத்துல் கஹஃபிலே அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள் என்று அல்லாஹு தஆலா சில வாலிபர்கள் பற்றி சொல்லுகின்றான். 7 பேர் அல்லது 8 பேர், 6 பேர் என்று பல கருத்துக்கள் இருக்கின்றன. அவர்கள் வாழ்ந்த சமூகத்திலே தௌஹீத் என்கின்ற ஏகத்துவ சித்தாந்தத்திற்கு, ஏகத்துவ கொள்கைக்கு முரணாக செயல்பட்ட ஒரு அரசனையும் அரக்கர்களையும் எதிர்த்து அந்த தேசத்திலிருந்து, அந்த நகரத்திலிருந்து வெளியாகி ஓர் குகையினுள் தஞ்சம் புகுந்த வாலிபர்கள் பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்றார். அல்லாஹ் அந்த குகையினுள் நடாத்தி காட்டிய அதிசயத்தை சொல்லுகின்றார். இன்றும் ஜோர்தானிலே அவர்கள் அந்த அஸ்ஹாபுல் கஹஃப் வாசிகள் இருக்கின்ற குகை மிகப்பெரும் சுற்றுலா தலமாக உலகத்தில் உள்ள எல்லா மதத்தைச் சார்ந்தவர்களாலும் சென்று பார்க்கப்படுகின்ற ஓர் அல்லாவின் அற்புதமான அத்தாட்சியாக நிமிர்ந்து நிற்பதை காணலாம். வாலிபர்கள் இந்த உலகத்திலே நடத்திய சாகசம், ஒரு வாலிபர்களது உள்ளத்திலே ஏற்பட்ட கவலை, அல்லாஹு தஆலா அதனை இந்த உலகின் மிகப்பெரும் அடையாளமாக நிலைநிறுத்தி இருக்கின்றார். சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு பல நபிமார்களை சொல்லுகின்றார். ஒரு வாலிபன் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். வாலிபன் என்றே அல்லாஹ் சொல்லுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஏகத்துவ சிந்தனையை திணிப்பதற்கான மாபெரும் புரட்சி போராட்டத்தின் மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபனாக இருக்கின்ற பொழுது தொடுத்த அந்த அறப்போராட்டத்தின் அழகை, அவர்களது வாலிபத்தை அல்லாஹ் விழித்து அல் குர்ஆனில் சொல்லுகின்றார். சையிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமும் தனது வாழ்வில் மிக தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு அற்புதமான அத்தியாயம். சகோதரர்களே, யார் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? இந்த வாழ்வின் உண்மை முகத்தை கண்டவர், இந்த வாழ்வின் அனைத்து சோதனைகளுக்கும் பல்வேறு வகையான கட்டங்களையும் கடந்து வந்தவர். குறிப்பாக அல்லாஹ் அவருக்கு அற்புதமான ஒரு அழகை கொடுத்திருந்தார். சஹிஹ் முஸ்லிமிலே வந்திருக்கின்றது, உலகத்திலே அழகை படைத்து
அழகின் அரைவாசியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், மற்ற அரைவாசியைத்தான் முழு உலகிற்கும் அல்லாஹ் கொடுத்தான் என்று. சத்ருல் ஜமால், சத்ர் என்றால் அரைவாசி என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது, ஒரு பகுதி என்ற கருத்தும் இருக்கின்றது. கற்பனை செய்து பாருங்கள், அவர் எப்படி அழகான ஒரு மகனாக இருந்திருப்பார் என்று. அல்லாஹ் ஏன் அல் குர்ஆனிலே யூசுப் என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கி இந்த செய்தியை சொல்லுகின்றான் என்றால், அப்படி கனதியான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி அதற்குள் இருக்கிறது. சகோதரர்களே, உலகத்திலே படைப்புகளின், ஒட்டுமொத்த படைப்புகளின் அரைவாசிய அழகை பெற்றுக்கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அழகு ததும்ப ஒரு வாலிபனாக அரசனின் அரண்மனையில் பலம் வந்து கொண்டிருந்த பொழுது, அந்த இளவரசிக்கு அவர் மீது ஏற்பட்ட காதல் இயல்பு, மனித இயல்பு அவரை தவறான வழியில் அழைத்ததும், தவறான நடத்தைக்காக அவரை விரட்டி அழைத்ததும், அவர் அந்த இக்கட்டான சோதனைக்கு எப்படி முகம் கொடுத்தார் என்பதனை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்றார். அப்படி அழகும் வனப்பும் வசீகரமும் சந்தர்ப்பமும் கொடுக்கப்பட்டிருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு பொழுதும் தனது கீழான ஆசைகளுக்கு அடிபணியாமல் அல்லாஹ்வை பயந்து இவ்வாறு சொல்லுகிறார். அஹப்பு இலையா, அதாவது நான் இப்படி மோசமாக நடந்து கொள்வதை விட சிறைவாசம் அனுபவித்து சிறையில் இருப்பது எனக்கு மேலானது என்று சொல்லி அரச வாழ்க்கையை துறந்து சிறைவாசம் பூண்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சரித்திரத்தை உலகின் வாலிபர்களுக்கு சொல்லுகிறார். கொஞ்சம் பலமும் உடல் கட்டமைப்பும் ஒரு அழகும் வந்துவிட்டால் வாலிபர்களை பிடிக்க முடியாது, பறந்து திரிகிறார்கள், இந்த பூமியில் அவர்கள் இல்லை. சகோதரர்களே, இப்படியான வாலிபர்களது சிந்தையை அல்லாஹ் சூரா யூசுஃபின் மூலம் தட்டுகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி தனது ஆசையை அடக்கி சைத்தானுக்கு எதிரான மாபெரும் போராட்டத்தை தொடுத்து சிறைவாசம் பூண ஆரம்பித்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறையில் வைத்தே அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ஞானம் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரா யூசுஃபை தொடர்ச்சியாக படியுங்கள். கனவுகளுக்கு ஞானம் விளக்கம் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஞானத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். இவைகளொன்றும் கதை அல்ல, அல் குர்ஆனை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் தன்னை சிறைப்படுத்திக் கொள்கின்ற பொழுதுதான் ஞானத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாவின் புறத்திலிருந்து ஊறுகின்ற அற்புதமான அறிவும் ஞானமும் ஒரு மனிதனுக்கு வர வேண்டுமென்றால், ஒரு மனிதன் தன்னை அழித்து, தனது நஃப்ஸை அழித்து, நான் என்பதை அழித்து தன்னை சிறைப்படுத்திக் கொள்கின்ற பொழுதுதான் அவன் அற்புதனாகிறான், மனிதனாகிறான், ஞானம் நிறைந்தவனாகிறான் என்பதனை சூரா யூசுஃபில் அல்லாஹ் சொல்லுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, ஆம், அவரது ஞானம், அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அந்த அற்புதமான ஞானம் எதுவரை கொண்டு சேர்த்ததென்றால், அந்த அரசன் கண்ட கனவுக்கு பதில் தேவை. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான், ஆனால் அதில் உள்ள மெசேஜ் செய்திகளை சொல்லுகிறேன், படிப்பினைகளை. இதற்கான பதிலை சொல்லுவது யார் என்கின்ற பிரச்சனை இருந்தது. இந்த கனவிற்கான விளக்கத்தை சொல்லுவது யார் என்று அரசன் தேடினார். சிறையில் இருக்கின்ற யூசுப், யூசுப் ஐயுஹா சித்தீகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து இதற்கான விளக்கத்தை கேட்கிறார்கள். ஆம், அரசன் கண்ட கனவின் விளக்கம் இதுதான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவரிக்கின்றார்கள், ஒரு மாபெரும் பஞ்சத்தை இந்த தேசம் எதிர்கொள்ளப் போகின்றது, அந்த பஞ்சம் எப்படி இருக்கப் போகின்றது என்பதனை சொல்லி மட்டும் முடித்துவிடவில்லை. சொன்னார்கள், 15 ஆண்டுகால ஒரு மாபெரும் பொருளாதார திட்டத்தை அவர் வகுக்கின்றார். முந்திய 7 ஆண்டு காலங்கள் கடும் பயங்கரமான வறுமையின் கோரப்பிடிக்குள் இந்த சமூகம் இந்த தேசம் சிக்கி தவிக்கின்ற பொழுது கையாள வேண்டிய பொருளாதார கொள்கை, அதிலிருந்து மீண்டெழுகின்ற பொழுது அடுத்த 7 வருடங்களுக்கு கையாள வேண்டிய பொருளாதார கொள்கை, ஒரு வருடத்திற்கான தனியான ஒரு பொருளாதார கொள்கை என்று 15 ஆண்டு கால ஒரு பொருளாதார கொள்கையை நிறுவுகிறார். இதன் மூலம் அந்த தேசத்தின் நிதி அமைச்சராக அவர் நியமிக்கப்படுகிறார். சகோதரர்களே, சொன்னார், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், இன்னி ஹஃபீலுன் அலீம், என்னை நீங்கள் இந்த பூமியின் பொக்கிஷத்தின் அதாவது நிதி அமைச்சராக என்னை ஆக்குங்கள் என்று சொன்னார். அது பற்றிய அறிவும் ஞானமும் என்னிடம் இருக்கின்றது என்று சொன்னார். ஆம் சகோதரர்களே, ஒரு மிகப்பெரும் மிகப்பெரும் வறண்ட தேசத்தை, அந்த வறட்சியை வறுமையை துடைத்து மாபெரும் செழுமையை ஏற்படுத்திய அற்புதமான நிகழ்வை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தது? தனது கீழான ஆசைகளுக்கு அடிபணியாமல் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அசிங்கமாக நான் எனது அற்ப சொற்ப ஆசைக்கு அடிபணிந்து ஹராத்தில் விழுந்து அல்லாஹ்வின் சாபத்தை பெறுவதை விட சிறைவாசம் பூணுவது எனக்கு மேலானது ஏற்றமானது என்று சொல்லி தனது வாலிபத்தை பாதுகாத்து சிறைவாசம் பூண்டு தன்னை சிறைப்படுத்திக் கொண்டவர் அல்லாஹ்வுக்காக அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசுதான் இது இந்த உலகத்திலே. ஆம், இப்படியெல்லாம் வாழ்ந்தவர், நான் சொன்னேன் இந்த உலகின் அனைத்து முகங்களையும் கண்டவர் அவர், 11 சகோதரர்களோடு பிறந்தவர் அவர். 12வது சகோதரனாக 11 சகோதரர்களுக்கும் அவர் மீது கடுமையான காழ்ப்புணர்ச்சி, தந்தையின் பாரபட்சமான அன்பு என்று அவர்கள் ஒரு வாதாட்டத்தை முன்வைத்தார்கள். அழகான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அனாதையாக்கப்படுகிறார். ஒரு கிணற்றில், பால் கிணற்றில் தூக்கி போடப்படுகிறார். பால் கிணற்றிலிருந்து ஆம் வாழ்க்கை துவங்குகின்றது. பால் கிணற்றிலே, பால் கிணற்றிலிருந்து அந்த வழியால் சென்ற ஒரு பிரயாண கோஷ்டி அந்த குழந்தையை, அழகு ததும்புகின்ற ஒரு அழகு நிலவை கிணற்றிலிருந்து தூக்கி எடுத்து அந்த தேசத்தின் இளவரசிக்கு பரிசாக கொடுக்கிறார்கள். அரண்மனையில் வாழ்வு துவங்குகின்றது. சகோதரர்களே, வாலிபமும் உணர்வுகளும் அல்லாஹ் கொடுத்த அற்புதமான அழகும் மிகப்பெரும் சோதனையாக மாறுகின்ற பொழுது இவைகளை விட சிறைதான் எனக்கு மிக உகந்த இடம் என்று சிறைவாசம் போனுகிறார், சிறைக்கு செல்லுகிறார். பால் கிணறு, அரசு தர்பார், அரச மாளிகை, சிறை, சிறைக்கூடம், சிறைக்கூடத்திலிருந்து மீண்டும் அரசாட்சியுள் வருகிறார். சகோதரர்களே, இப்படி எல்லா வாழ்வின் எல்லா பக்கங்களுக்கும் முகம் கொடுத்து விட்டு எல்லா வகையான சோதனைகளுக்கும், எல்லா வாழ்வின் எல்லா வகையான கட்டங்களுக்கும் முகம் கொடுத்து விட்டு இந்த வாழ்வின் யதார்த்தத்தை ஒரு வார்த்தையில், ஒரு பிரார்த்தனையில் அவர் சொல்லிவிட்டு இந்த உலகை விட்டு செல்கிறார். அதனை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். கடைசியாக சகோதரர்களே, கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹும்மா ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியை படைத்த அல்லாவே, அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, நீதான் இந்த உலகத்தில் எனது வலி, இந்த உலகத்திலும் மறு உலக வாழ்விலும் எனது நேசன் நீதான். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முருணி முஸ்லிமாக மரணிக்கச் செய். கடைசி வார்த்தைகள் சகோதரர்களே. ஆம், மிகப்பெரும் சிந்தனை இதில் இருக்கின்றது. கடைசி வார்த்தைகள், என்னை முஸ்லிமாக மரணிக்கச் செய், வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து விடு என்ற பிரார்த்தனையோடு இந்த உலகின் கோர முகத்தை அழகாக அடையாளப்படுத்திவிட்டு இந்த உலகிற்கு விடை கொடுக்கிறார் அந்த மகான். சகோதரர்களே, நான் வாழ்வின் எல்லா கட்டங்களையும் கடந்து வந்தாலும் ஒரு அரசனாக, ஒரு அமைச்சராக, மிகப்பெரும் ஞானம் பெற்ற ஒரு நபியாக இருந்தாலும் எனது கடைசி, தி ஃபைனல் டெஸ்டினேஷன், நான் சென்றடைய வேண்டிய எனது கடைசி இலக்கு முஸ்லிமாக நான் மரணிக்க வேண்டும், சாலிஹீன்களோடு சேர வேண்டும். சகோதரர்களே, சூரா யூசுஃபின் சில வசனங்களை மட்டும் மையப்படுத்திய பல்வேறு வகையான கலாநிதி ஆய்வுகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உலகத்திலே. இன்று மாபெரும் சர்வதேச பல்கலைக்கழகங்களிலே, நான் சொல்லுவது இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களில் மட்டுமல்ல, உலகில் மிகப்பெரும் மிகச்சிறந்த பொருளாதார கொள்கை சம்பந்தமாக சூரா யூசுஃபை மையப்படுத்தி எழுதப்பட்ட கலாநிதி ஆய்வறிக்கை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது என்றால் எவ்வளவு ஞானமும் அறிவும். அதனால்தான் அல்லாஹ் அந்த சூராவை ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்லுகிறான், சரித்திரங்களில் மிக அழகான ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு சூராவை முடிக்கின்ற பொழுது, லகத் கான ஃபீ கஸஸிஹிம், அதாவது இந்த சரித்திரத்திலே உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கின்றான். வாலிபர்களே, கட்டிளமை பருவத்தினரே, பதின் வயதினர்களே, சிந்தியுங்கள், நீங்கள் யார், நாம் யார், எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், எனது வாழ்வின் இலக்கு என்ன, நான் சென்றடைய வேண்டிய இலக்கு என்ன என்பதனை நின்று நிதானித்து ஒவ்வொரு வாலிபனும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பாருங்கள், வரலாறு முழுக்க இந்த இஸ்லாம் இவ்வளவு துளிர்த்து முழு உலகம் வரை, முழு உலகு வரை அது படர்ந்து விரிந்து நிற்பதற்கு ஆணிவேராக அச்சாணியாக இருந்தவர்கள் வாலிபர்கள் தான். வாலிபர்கள் தவிர அங்கு வயோதிபர்களின் பங்களிப்பு பெரிதாக இருக்கவில்லை. வயோதிபர்கள் வழிகாட்டிகளாக இருந்தார்கள், வயோதிபர்கள் தட்டி கொடுத்தார்கள், வயோதிபர்கள் ஆலோசகர்களாக இருந்தார்கள், வாலிபர்கள் தான் இதனை கட்டி இழுத்து வந்து சேர்த்தார். இஸ்லாம் அறிமுகமாகின்றது, மாபெரும் அரக்கர்கள் வாழுகின்ற, சிலை வணக்கத்தில் ஊறி திளைத்த, மிக கொடியவர்கள் வாழுகின்ற ஒரு சூழலில் இஸ்லாம் அறிமுகமாகின்றது. இஸ்லாத்தை எங்கு வைப்பது, இஸ்லாத்தை எப்படி பாதுகாப்பது, இஸ்லாமிய பிரச்சாரத்தை எப்படி முன்கொண்டு செல்வது என்று தெரியாமல் திண்டாடி திணறிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, நான் எனது வீட்டை தருகிறேன், எனது வீட்டில் வைத்து உங்களது பிரச்சார பணியை மேற்கொள்ளுங்கள் என்று தனது வீட்டை கொடுத்தவர் சைதுனா அர்கம் பின் அபில் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சகோதரர்களே, சில காலம் இஸ்லாம் அவரது வீட்டிற்குள் மறைமுகமாக இருந்தது. இவ்வாறு தனது வீட்டை கொடுத்து, வீட்டை கொடுத்து இஸ்லாத்திற்கு அபயம் அளிப்பதென்பது தற்கொலைக்கு சமனான, தற்கொலைக்கு நிகரான ஒரு செயல் அது. அன்றிருந்த நிலையில் அவரை துண்டு துண்டாக வெட்டி கூறு போடுவார்கள். அப்படியான ஒரு சூழலில் அபூஜஹில் போன்ற அரக்கர்களை எல்லாம் எதிர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பலஹீனமான முஸ்லிம்களுக்கும் அபயம் அளித்தார் அர்கம் பின் அபில் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன அவரது வயது, 40 தாண்டி இருக்கும் என்றா எண்ணுகிறீர்கள் சகோதரர்களே, வாலிபர்களே? அன்று அவரது வயது 16. வெறும் 16 வயதை கூட அவர் தாண்டவில்லை. 16 வயது வாலிபனாக இருக்கின்ற பொழுதுதான் இப்படியான ஒரு துணிகரமான செயலுக்கு முன்வந்து இஸ்லாத்தின் தூதுத்துவத்தை நட்டுவதற்கான அத்திவரத்தை இட்டவர், அதன் ஆணிவராக திகழ்கின்றார் அவர். ஆம், அங்கிருந்து ஆரம்பமான வாலிபர்களின் போராட்டம் முடியவில்லை. சகோதரர்களே, கிட்டத்தட்ட 40 பேர் வரைக்கும் அந்த வீட்டிற்குள் மறைமுகமாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் இஸ்லாம் அவரது வீட்டிற்குள் மறைவாகவே இருந்தது. சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற வரை அது மறைமுகமாகவே இருந்தது. 40வது நபராக இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டவர் சத்தியத்தை வெளியில் உரத்துச் சொல்லப் போகின்றேன் என்று வழியில் வருகின்றவரைக்கும் அது அவரது வீட்டிற்குள் இருந்தது. சகோதரர்களை, 10 ஆண்டுகால உழைப்பின் பின்பு மக்காவிலே ஒரு பாரிய மாற்றத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. மற்ற மக்காவிலே எதிர்பார்த்த விளைவுகள் பெறப்படவில்லை. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மாநகருக்கு செல்வதற்கு முடிவு செய்கிறார்கள். ஹிஜ்ரத் பயணத்தின் போது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே வீட்டிலிருந்து வெளியே செல்கிறார்கள். அன்று இரவோடு இரவாக அவரை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று அந்த வீட்டை சுற்றி வளைத்து பலர், பல வாலிபர்கள், கிட்டத்தட்ட 14 வாலிபர்கள் என்று சொல்லப்படுகின்றது, கூறிய உதவிய வாளோடு நிற்கிறார்கள். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அவர்களது கண்களை மறைத்து நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கிருந்து வெளியாக்கி சென்று கூட்டிச் சென்று விடுகிறார், வெளியாக்கி விடுகிறார். ஆனால் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது படுக்கையில் நான் அவரது போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கி விடுகின்றேன் என்கின்ற மரணத்திற்கு நிகரான துணிகரமான செயலை செய்த வாலிபர் சையிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துணிச்சல் யாருக்கும் வராது சகோதரர்களே. ஏனென்றால் வீட்டிற்குள் புகுந்து அவர்கள் அவரது போர்வைக்கு மேலால் வாளை வீசியிருந்தால் அவர் பல துண்டுகளாக வெட்டப்பட்டிருப்பார். எதையும் யோசிக்கவில்லை, எதையும் சிந்திக்கவில்லை. மரணம் என்பது எனக்கு சையிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய கடிதம் ஒன்று. மரணம் எங்களுக்கு எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக மரணிப்பது எங்களுக்கு எப்படி என்றால், உங்களுக்கு மதுவை போல அது எங்களுக்கு. மது பிரியர்களுக்கு மது எப்படியோ அப்படித்தான் எங்களுக்கு மரணம் என்கின்ற வீரகோஷம். சகோதரர்களே, இவ்வாறு வாய் வார்த்தைகளில் பேசிவிட்டு சென்றவர்கள் அல்ல அவர்கள். ஆம், இஸ்லாம் துளிர்த்து வளர ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொரு யுத்த களங்களிலும் முன்னின்றவர்கள், போராடியவர்கள். தல்ஹத் பின் உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை இந்த பூமியில் கால்களால் நடமாடுகின்ற ஒரு ஷஹீதை நீங்கள் பாருங்கள், இதோ தல்ஹா. சகோதரர்களே, உஹத் யுத்தத்தின் போது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பைஅத் செய்து கொண்டு மரணம் வரை நான் போராடுவேன் என்று பைஅத் செய்து கொண்டு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஒரு இஞ்சி கூட நகலாமல் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த மாபெரும் வீரன். சகோதரர்களே, எல்லோரும் வாலிபர்கள். சஹாபாக்களை பற்றி இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். சஹாபாக்களால் மட்டும்தான் இதனை நிகழ்த்த முடியுமாக இருந்தது என்று நாம் எண்ண ஒரு பொழுதும் எண்ணிவிட முடியாத அளவு எங்களது முன்னோர்கள் இந்த வரலாற்றை மாற்றி இருக்கிறார்கள். ஆம் சகோதரர்களே, மக்கமா தேசத்திற்குள், மதீனமா தேசத்திற்குள், ஜசீரத்துல் அரபு பிராந்தியங்களுக்குள் மட்டும் இருந்த இஸ்லாத்தை ஐரோப்பா வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று போராடியவர்கள், பாரசீகம் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று போராடியவர்கள், படை நடாத்தியவர்கள், தலைவர்களாக தளபதிகளாக இருந்தவர்கள் எல்லாம் யார்? கொஞ்சம் பாருங்கள், நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு உடனடியாக நடந்த ஒரு செயல், பாரசீகத்தை நோக்கி நடாத்தப்பட்ட அனுப்பப்பட்ட படை, இந்த படையின் தளபதியாக சையிதுனா உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். அந்த படையில் சையிதுனா அபூபக்ர் சித்தீக், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற மிக பெரும் சஹாபாக்கள் இருக்க, வெறும் 18 வயது நிரம்பிய, வெறும் 18 வயது கொண்ட சையிதுனா உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையின் தளபதியாக நியமிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றார். சகோதரர்களே, மிகப்பெரும் பேசு பொருளாக அது மாறியது. ஆம், அவரிடம் இருந்த ஈமானிய பலம், அவரிடம் இருந்த முதிர்ச்சி, அவரிடம் காணப்பட்ட ஆன்மீக முதிர்ச்சி, இதுதான் கால்நடையாகவும் குதிரைகளிலும் ஒட்டகங்களிலும் பாலைவனங்கள் கடந்து பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடந்து நடந்து சென்று மாபெரும் வல்லரசை வெற்றி கொண்டு வருவதற்கான முனைப்பை அவர்களுக்கு வழங்கியது. இதுதான் எங்களது வாலிபர்களின் முன்னுதாரணங்கள். இதுதான் அன்றைய 18 வயது என்றால் ஹி இஸ் எ டீனேஜர், அவர் கட்டிளமை பருவத்தினர். சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம், இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்ற செழுமையான முன்னுதாரணங்கள். சகோதரர்களே, கொஸ்டாந்தினோபிள், சிசிலி, கொஸ்டாந்தினோபிள் ஊடாக, ஸ்பெயின் ஊடாக முழு ஐரோப்பாவையும் இஸ்லாமிய கொடிக்கு கீழால் கொண்டு வர வேண்டும் என்று புறப்பட்டவர் தாரிக் பின் ஜியாத். அவரது வயது வெறும் 18 இருந்தது. வரலாற்றை படித்து பாருங்கள், யோசியுங்கள் சகோதரர்களே. வாலிபர்களே, நீங்கள் யார்? வாலிபம் என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு பலம், எவ்வளவு அற்புதமான ஒரு நியமா, சிந்தியுங்கள். முஹம்மத் அல் ஃபாத்திஹ் குஸ்தாந்தினோபிளை அவர் வெற்றி கொள்கிறார். அவருக்கு வயது 25. அவரது வெற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்கனவே சொல்லப்பட்டது. ரோம் வெற்றி கொள்ளப்படும். அதன் அமீர் நஅமா அமீருஹா, அதன் அமீர், அதன் தலைவர் மிகச்சிறந்த ஒரு தலைவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்து சொல்லப்பட்ட அந்த பொன்மகன், அவர் அன்று பிறக்கவில்லை. அவர் எங்களைப் போன்றவர்தான். ஆம், வெறும் 25 வயது. அவரது வெற்றியின் பின்பு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. 800 ஆண்டுகள். சகோதரர்களே, இந்த வெற்றியின் வித்தாளன் ஒரு 25 வயது வாலிபன் அல்லவா? யோசியுங்கள். ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா முழுவதும் வெற்றி கொண்ட, வட ஆப்பிரிக்கா என்று சொல்லுகின்ற பொழுது இன்று இருக்கின்ற ஜுபூத்தி, டியூனோசியா, மொரோக்கோ போன்ற நாடுகள், அல்ஜீரியா, மாபெரும் இஸ்லாமிய நாடுகள், இவைகளை எல்லாம் வெற்றி கொண்ட உக்பத் பின் நாஃபியா 20 வயது வாலிபனாக இருந்தார். வெற்றி கொண்டு வருகிறார். வருகின்ற பொழுது அட்லாண்டிக் சமுத்திரம் குறுக்கிடுகின்றது. சொல்லுகிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ரப்பின் மீது சத்தியமாக, இந்த சமுத்திரம் இந்த இடத்தில் குறுக்கிடவில்லை என்றால் இதையும் தாண்டி நான் படை நடாத்தி இருப்பேன் என்பதற்கு ரப்பே நீ சாட்சியாக இரு என்று சொல்லுகிறார். இதனையும் தாண்டி ஒரு மாபெரும் கண்டத்தையே, ஒரு கண்டத்தின் பெரும் பகுதியையே வெற்றி கொண்ட ஒரு இளம் படைவீரனின் இதய குமுறல் இது. இதனையும் தாண்டி, இந்த அட்லாண்டிக் சமுத்திரத்தையும் தாண்டி இஸ்லாத்தின் தூதை கொண்டு சேர்க்க முடியாமல் போனதே எனக்கு என்ற தாகம் இது, கண்ணியாத தாகம் இது. அதையெல்லாம் விடுங்கள். நாம் இன்று இலங்கையில் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். அன்று சிந்து என்ற பெயரில் அறியப்பட்டு இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாமே ஒன்றாக இருந்த சிந்து என்று அறியப்பட்ட இந்த பகுதியை வெற்றி கொண்ட முஹம்மது பின் காசிம், 18 வயது வாலிபர், அவர் சிந்து பகுதியை வெற்றி கொள்கின்ற பொழுது, சகோதரர்களே, இப்படித்தான் எங்களது வாலிபர்கள், எங்களது முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய வாலிபர்களின் நிலை என்ன? நாம் எல்லோரும் கவனமாக கூர்ந்து மிக நிதானமாக சிந்திக்க வேண்டிய தருணம் இது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைய உலகமயமாக்கல், இன்றைய உலக ஒழுங்கு திட்டமிட்டே வாலிபர்களை வழிகெடுப்பதற்காக பல்வேறு விடயங்களை திணித்துக் கொண்டிருக்கின்றன. இது பற்றிய ஆழமான புலமையும் அறிவும் நிதானமும் உளவியல் அணுகுமுறையும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இவர்களை கைவிட முடியாது. இந்த சமூகத்தை சுமக்கின்ற மாபெரும் அரண்கள் இவர்கள். இவர்கள் கைவிடப்பட்டால் நாளைய சமூகத்தை நாம் இழந்து விடுவோம், பலமான ஒரு சமூகத்தை இழந்து விடுவோம். எனவே இந்த வாலிபர்கள் பற்றி சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, இவர்களின் இன்றைய விருப்பு வெறுப்புகளை கொஞ்சம் பாருங்கள். இவர்களில் பலருக்கு எந்த விதமான இலக்கம் இல்லை, வாழ்வில் எந்த விதமான பற்றுக்கோடும் இல்லை. நான் அடைய வேண்டும் என்று எண்ணுகின்ற ஆக்கப்பூர்வமான அழகான எந்த அம்சமும் பல வாலிபர்களிடத்தில் இல்லை. எல்லோரையும் நான் சொல்லவில்லை. விதிவிலக்காக நல்ல பிள்ளைகள் பலர் இருக்கிறார்கள், இல்லை. இவர்களின் அதி உச்ச கனவு சகோதரர்களே என்ன தெரியுமா? இவர்களின் கனவை, இவர்களின் கற்பனைகளை, இவர்களின் விருப்புகளை நாம் கேட்கின்ற பொழுது சில பொழுது எங்களுக்கு குமட்டலாக வருகின்றது, பாந்தி வருகின்றது. கையிலே ஒரு இரும்பு வளையம், கழுத்திலே ஒரு சங்கிலி, உடம்பை ஒட்டினாற் போல் ஒரு மேல் சட்டை, பாதையெல்லாம் அரைத்து அழுக்காக்குகின்ற ஒரு ஜீன்ஸ், இவைகளை போட்டுக்கொண்டு மோட்டார் சைக்கிளிலே 2, 3, 4 பேராக பவனி வருகிறார்கள். ஸ்ட்ரீட் ஃபேஷன், இன்றைய குளோபலைசேஷன், இன்றைய உலகமயமாக்கல் விதைத்திருக்கின்ற ஒரு காட்டு தர்பார் நாகரிகம்தான் ஸ்ட்ரீட் ஃபேஷன். வீதியோர நாகரிகம், ஒரு அசிங்கமான காட்டு நாகரிகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பாதையிலே கூட்டம் கூட்டமாக நிற்பது, முறையாக பயணிப்பதில்லை, பாதை ஒழுங்கை பேணுவதில்லை. நாம் இந்த தேசத்திலே எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு சோதனைகளை கடந்து தாண்டி முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்தை, இந்த தேசத்தின் இறைமையை எங்களது வாலிபர்கள் பாதுகாப்பதில்லை, போக்குவரத்து சட்டத்தை பாதுகாப்பதில்லை. மோட்டார் சைக்கிளிலே தலைக்கவசம் இல்லை, அவனிடம் லைசன் இல்லை, அனுமதி பத்திரம் இல்லை, பயணிக்கிறான். மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர் தலையில் கை வைக்கின்ற அளவு, காரை உமிழ்கின்ற அளவு இன்றைய வாலிபர்களின் செயற்பாடுகள் இருக்கின்றன. சகோதரர்களே, இவர்களது ஒட்டுமொத்த உலகம் இவர்களுக்கான முன்மாதிரியாக செயற்கை இருளிலே நெழுகின்ற சினிமா நாயகர்களும் விளையாட்டு வீரர்களும் தான் இவர்களுக்கான முன்னுதாரணங்களாக இன்று மாறிவிட்டனர். அவர்களைப் போன்று தனது சிகையை அலங்காரம் செய்வதும், அவர்களைப் போன்று அசிங்கமாக ஆடைகளை கிழித்துக் கொண்டு அணிவதும், இப்படியாக சொல்ல முடியாத துயரத்தில் இந்த சமூகம் மூழ்கி கிடக்கின்றது. இந்த சமூகத்தை சுமக்க வேண்டிய, இந்த சமூகத்தை சுமக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற வாலிபர்கள் இந்த சமூகத்தின் மிகப்பெரும் சுமையாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் மாபெரும் சாபக்கேடாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். எங்களது சமூகத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்வது, இவர்களை எப்படி நெறிப்படுத்துவது, இவர்களை எப்படி வழிப்படுத்துவது என்பது பற்றி காத்திரமாக சிந்திக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கின்றது. இன்று பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியாது, வகுப்புகளுக்கு அனுப்ப முடியாது. சகோதரர்களே, எத்தனையோ பெண் பிள்ளைகள் தனது கல்வியை துண்டித்து விட்டு வீட்டிலே இருக்கின்றன, அவ்வளவு அட்டகாசம் செய்கிறார்கள். இவைகளெல்லாம் சொல்லுவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் நாம் மனங்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மைகள், இதை பேசித்தான் ஆக வேண்டும். ரமலானுடைய காலம், பள்ளிவாசலிலே யாத்திகாப் இருக்கிறார்கள், வணங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் சில வாலிபர்களின் பயங்கரமான சேட்டைகள் இன்று எந்த அளவு வந்திருக்கின்றதென்றால், பள்ளிவாசலுக்கு போலீஸ் பாதுகாப்போடு எங்களது வணக்கங்களை செய்வோம் என்ற தீர்மானத்திற்கு நாங்கள் வருகின்ற அளவு எங்களது சமூகத்தின் நச்சுரங்களாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற சில வாலிபர்களின் செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சமூகத்தின் மாபெரும் சாபக்கேடாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சாபத்தை அள்ளி வாங்குகிறார்கள், பலரும் திட்டி தீர்க்கிறார்கள், அழியப் போகிறான் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார்கள். ஆம், நான் ஒன்றும் கற்பனையில் கதைக்கவில்லை, உண்மை, பேருண்மையை கதைக்கிறேன். எனவே சகோதரர்களே, இவர்களை இப்படியே விட்டு விடுவதா? இவர்களை எப்படி நாம் கையாள்வது, இவர்களை எப்படி நாம் வழிநடாத்துவது என்பது பற்றி சிந்திக்க வேண்டிய மாபெரும் சமூக பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இது பற்றி நாம் என்ன செய்வது? ஒவ்வொரு பெற்றோரும் இது பற்றி சிந்திக்க வேண்டும். பெற்றோர்கள் தான் மிக முக்கியமான காரணிகளாக இருக்கிறார்கள். அவன் 600,000 ரூபாய் பெறுமதியான மோட்டார் சைக்கிள் ஓடுகிறான், 500,000 ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசி பாவிக்கிறான், அவனது வயது 16 தான். இதனை வாங்கி கொடுத்தது யார் என்று நான் கேட்கிறேன். ஒரு பையன் ஒரு பாலிபன் அல்லது ஒரு யுவதி வழி கட்டு போவதற்கு இன்று மிக முக்கியமான காரணமாக திகழ்வது அவனது கையிலே இருக்கின்ற கையடக்க தொலைபேசி. அவனது ஒட்டுமொத்த வாழ்வையும் அந்த தொலைபேசிக்குள் தொலைத்துவிட்டு பித்தன் போன்று அலைகிறான். பாதையிலே பயணிக்கிறான், தனியாக சிரிக்கிறான், தனியாக பேசுகிறான். சகோதரர்களே, பித்தனாக மாறிவிட்டான், பைத்தியம் பிடித்தவன் போன்று அலைகிறான். இவனது பைத்தியத்திற்கு காரணம் சில பெற்றோர்கள். எல்லோரும் சிந்திக்க வேண்டும். பள்ளிவாசல் ஏத்திக்காக இருக்கிறோம், பள்ளிவாசலுக்குள் வந்து தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது, கையடக்க தொலைபேசியை எடுத்து அசிங்கமான வீடியோக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன். உண்மை பேருண்மை இவைகளை நாம் இன்னும் கண்டுகொள்ளவில்லை என்றால், இவைகளை பற்றி நாம் இன்னும் பேசவில்லை என்றால், இந்த சமூகத்தின் மிக பெரும் துரோகிகள் நாம் தான். எனவே நாம் என்ன செய்வது? இது பற்றி சிந்திக்க வேண்டும். இவர்களை இப்படியே விட்டுவிட முடியாது. இவர்கள் எங்களது சொத்துக்கள், இவர்கள் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அமானிதங்கள். இவர்களை முறையாக பயிற்றுவித்து வழி நடாத்துவதற்கான பொறிமுறைகள் என்ன என்பது பற்றி சமூக மட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும், ஆசிரியர்கள் சிந்திக்க வேண்டும். வகுப்பறைகள் தான் தலைவர்களை உருவாக்குகின்றன, ஆசிரியர்கள் தான் மிக பெரும் முன்னுதாரணங்கள். இன்று ஆசிரியர்களில் சிலர் அவர்களது நடவடிக்கைகள், அவர்களது செயற்பாடுகள் மாணவர்களை வழிகெடுத்து குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கின்றன. ஒரு ஆசான், ஒரு மாணவன் எட்ட முடியாத தூரத்தை எட்டுவதற்கான ஏணியாக, கடக்க முடியாத கரைகளை கடப்பதற்கான தோணியாக இருக்க வேண்டும். ஒரு ஆசான் ஒரு மாணவனுக்கான இரண்டாவது பெற்றோராக இருக்க வேண்டும். ஒரு ஆசான் ஒரு நெறியாளனாக இருக்க வேண்டும். ஒரு ஆசான் ஒரு பயிற்றுவிப்பாளனாக இருக்க வேண்டும். ஒரு ஆசான் மொத்தமாக ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இப்படி முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கின்ற ஆசான்கள் மாணவர்களுக்கு முன்னாலேயே புகைத்துக் கொண்டிருந்தால், மாணவர்களையே தனது புகைத்தலை வாங்குவதற்கு பயன்படுத்தினால், நாம் எதிர்பார்க்கின்ற தலைவர்கள் வகுப்பறைகளில் இருந்து உருவாகுவார்களா என்று கேட்கிறேன். எனவே பாடசாலைகள் சிந்திக்க வேண்டும், பாடசாலை மட்டத்தில் உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும், சமூக பொறுப்பில் உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும், பள்ளிவாசல்கள் சிந்திக்க வேண்டும், பள்ளிவாசல் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும், ஊரில் உள்ள அரசியல் பிரமுகர்கள் சிந்திக்க வேண்டும், நிறுவனங்கள் சிந்திக்க வேண்டும். எல்லோரும் சிந்தித்து ஒன்றிணைந்து அழகான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். அந்த பொறிமுறையினூடே வாலிபர்களை வலுப்படுத்துகின்ற, வாலிபர்களை வழிநடாத்துகின்ற அழகான திட்டங்கள் தீர்மானிக்கப்பட்டு வாலிபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி நாங்கள் செய்கின்ற பொழுதுதான் இந்த சமூகத்தை நாம் பாதுகாக்கலாம். கடைசியாக நான் வாலிபர்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மிகவும் அமைதியாகத்தான் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுதான் வந்தேன். தொண்டை போய்விட்டது, இரவைக்கு தொழுவிக்க முடியாது. அதாவது பகல் நேர ஒரு பயானுக்கும் செல்வதில்லை நான். எங்களது மினிஸ்டருடைய அழைப்பு அவ்வளவு கனமாக இருந்தது, அதனால் தான் வந்தேன். இதோட முடிச்சு 27 கிழமை பயான், செண்டு பயான், பெருநாள், ஜும்மா, இந்த பல விஷயம் இருக்கு. ஆனாலும் அவ்வளவு ஆத்திரம், இந்த வாலிபர்களது நிலையை காண்கின்ற பொழுது மனவேதனை, மனவேதனையின் வெளிப்பாடுகள் தான். வாலிபர்கள் சிலரை தாக்கி இருந்தால் அல்லாவுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், இது மனவேதனையான விடயம். அதனால் தான் சமுதாய கோபங்களை தான் இப்படி கக்கினேன். சகோதரர்களே, வாலிபர்களே, நீங்கள் ஒரு சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு அழகான வாலிபர், குறைசி வாலிபர், மக்காவில் இருக்கின்ற பொழுதே இஸ்லாத்தின் செய்தி அவருக்கு சென்று சேருகின்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டியின் மகன் அவர். எந்த அளவென்றால், வேறு தேசங்களிலிருந்து, யமன் தேசத்திலிருந்து ஆடைகள், பட்டு ஆடைகள், விலை மதிக்கத்தக்க பட்டாடைகளை கொள்வனவு செய்து அணிவாராம் அவர். பாதணியின் கால்பட்டி தங்கமுலாம் பூசப்பட்டதாக இருக்குமாம். அப்படி வசதியாக டாம்பீகமாக வாழ்ந்தவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்தின் செய்தி அவருக்கு செல்கின்றது. அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடிவிட்டான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்குள் வந்தால் இந்த செய்தி அவரது தாய்க்கு செல்கின்றது. தாய், தாயால் இந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. தயவு செய்து இஸ்லாத்தை நீ விட்டுவிடு, இது மிகவும் கேவலமானவர்கள் இருக்கின்ற ஒரு மார்க்கம், இதனை விட்டுவிடு என்று எவ்வளவோ போராடி பார்த்தார். ஆனால் இவர் எதற்குமே மசங்கவில்லை, எதற்கும் இவர் அடிபணியவில்லை. தனது ஈமானில் உறுதியாக இருந்தார். கடைசியாக ஒரு முறை தனது தாய் அவரை ஒரு அறையுள் வைத்து பூட்டிவிட்டார். இவர் ஒரு நாள் இரவு அந்த அறையிலிருந்து தப்பித்துக் கொண்டு வெளியாகி ஓடி வருகிறார். அந்த நாள் தான் ஹபஷாவுக்காக முதன் முதலாக ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்படுகின்றது. சஹாபாக்களில் சிலரால் அந்த அணியில் இவரும் இணைந்து கொள்கிறார். எத்தியோப்பியாவுக்காக சென்ற ஹிஜ்ரத் தான் முதலாவது ஹிஜ்ரத். இணைந்து அவரும் அவர்களோடு சேர்ந்து நடந்து செல்கிறார். சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஒரு சஹாபி அவர் சொல்லுகிறார், அவர் காலிலே பாதணி இல்லாமல் பயணித்தார். அவரது பாதங்கள் வெடித்து இரத்தம் சொட்டுகின்ற காட்சியை நான் கண்டேன். எனது பாதணியை அவருக்கு கொடுத்தேன். மென்மையான பாதங்களோடு அரண்மனையில் தவழ்ந்து வாழ்ந்தவர் அவர். அவரை அந்த பாலைவனத்தின் கடுங்கற்கள் குத்தி அந்த காட்களை கால்களை கிழித்து விட்டன. இவ்வாறு எத்தியோப்பியாவிற்கு ஹிஜ்ரத் செய்துவிட்டு வந்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள். ஹிஜ்ரத்து போவதற்கு முன்பே மதீனாவுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுவதற்காக அவ்வலு சஃபீரின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தின் முதல் தூதுவர் அவர் அனுப்பப்படுகிறார். மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை குர்ஆனை படித்துக் கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்கிறார்கள். ஹிஜ்ரத் ஒரு முறை தனது சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். அப்பொழுது முன்னால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆட்டு தோலை போர்த்தியவராக வருகிறார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உம்முரு இலா ஹாதர் ரஜுலில்லதி நவ்வரல்லாஹு கல்பா, அல்லாஹ் எந்த மனிதனது உள்ளத்தை ஒளியாக்கினானோ அந்த மனிதனை பாருங்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, மாற்று தேசத்திலிருந்து பட்டாடை அணிந்தவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, கடைசி வரை இஸ்லாம் என்கின்ற கொள்கைக்காக வாழ்ந்த ஒரு கொம்பன். இதுதான் கொள்கை, இதுதான் கொள்கை பற்றி. உஹத் யுத்தம் நடைபெறுகின்றது. உஹத் யுத்தத்தின் போது முஸ்லிம்களின் கொடி அவரது கையிலே இருக்கின்றது. சகோதரர்களே, ஒருதன் வந்து அவரது வலது கரத்தை வெட்டி விடுகிறான். கையிருந்த கொடியிருந்த கையை, கொடி கீழே விழுந்து விடுகிறது. வலது கரம் வெட்டி துண்டாடப்பட்டு விட்டது. இடது கையினால் அந்த கொடியை தாங்கி பிடிக்கிறார். இடது கையையும் அவன் வெட்டி விடுகிறான். சகோதரர்களே, விடவில்லை. எனது இஸ்லாம், இஸ்லாத்தின் அடையாளம் தீனின் கொடி, இரண்டு புஜங்களாலும் அதனை தாங்கி பிடிக்கிறார். பின்பு அவர் சரமாரியாக வெட்டி ஷஹீதாக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 84 இடங்கள் அவரது உடம்பிலே வாள் வெட்டு காயங்கள் இருந்தன. ஷஹீதாகி விடுகிறார். இப்பொழுது யுத்தகலத்திலே ஷஹீதானவர்களை அடக்கம் செய்கின்ற பணி ஏற்படுகின்றது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தார்கள். அந்த ஷஹீதுகள் என்ன ஆடையோடு இருந்தார்களோ அதே ஆடையோடு கஃபன் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதான் சட்டம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு போர்வை மட்டும் இருந்தது. அந்த போர்வையினால் தலைப்பகுதியை மூடிக்கொண்டால் கால்பகுதி தெரிந்து விடுகின்றது. கால்பகுதியை மூடினால் தலைப்பகுதி தெரிந்து கொள்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள், அல்லாவின் தூதரே, இப்படி இருக்கின்றது, அவரை நாங்கள் எப்படி கஃபன் செய்வது என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரது கால்பகுதியை நீங்கள் அந்த போர்வையினால் மூடிவிட்டு மேல்பகுதிக்கு இலை குலைகளை வைத்து மறைத்து அவரது கஃபனை முடித்து அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார். சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்றான் அல்லவா, மா இந்தக்கும் யம்ஃது வமா இந்தல்லாஹி பாக், உங்களிடம் இருக்கின்ற எல்லாம் முடிந்துவிடும், அல்லாவிடம் இருப்பது மட்டும்தான் நிலையாக இருக்கும் என்று சொல்லுகின்றான் அல்லவா. அந்த சாட்சியத்தை உலகில் நிலைநிறுத்தியவர், ஒரு அரசனாக வாழ வேண்டியவர் இஸ்லாம் என்ற அந்த கொள்கைக்காக கடைசி வரை வாழ்ந்து கடைசியாக கஃபன் செய்வதற்கு கூட முழுமையான ஒரு கபனின்றி உலகத்தை விட்டு மறைந்த ஒரு இளவரசன், ஒரு செல்வ சீமானின் வரலாற்றை இன்றைய வாலிபர்கள், இன்றைய பதின்வயதினர்கள், இன்றைய கட்டிளமை பருவத்தினர்கள் முன்னுதாரணமாக கொள்ளட்டும். அப்படியான வரலாற்று நாயகர்களின் பரம்பரையில், வீரர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாம். நாம் தான் இன்று கோழைகளாக, சகோதரர்களே, கிணற்று தவளைகளாக, ஒரு கையடக்க தொலைபேசிக்குள் உனது முழு வாழ்வையும் முடக்கி ஒரு பித்தன் போல தனியாக சிரித்தும் தனியாக பேசிக்கொண்டும் அலைந்து திரிகிறாய். அசிங்கமாக சிந்திப்போம், செயல்படுவோம். வல்லவன் அல்லாஹ் இம்மனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன், ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.